வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த தேவாதி தேவனே, நன்றியோடு நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கும் அப்பா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வானத்துக்கும் பூமிக்கும் தொங்கின தேவாதி தேவனே அப்பா, நீர் மொழிந்த அந்த 7 வார்த்தைகளை குறித்து தியானிக்க எங்களுக்கு பெலன் தந்திருக்கிறீங்கப்பா. நன்றியோடு நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இது எங்களால் உண்டானதல்ல தேவனே, உங்களுடைய சுத்த கிருபை, உங்களுடைய சுத்த ஈவராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. முதலாவது வார்த்தையை கர்த்தாவை தியானிக்க எங்களுக்கு பலன் தந்திருக்கிறீங்க. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கல நல்ல பிதாவே. முதலாவது வார்த்தையாக லூக்கா 23:14 வசனத்திலே, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அப்பொழுது, எப்பொழுது? சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது. எதற்காக அவர் சிலுவையிலே அறிந்தார்? பிரதர் சொன்னாங்க, நல்ல ஸ்டேஜ், எத்தனை ஸ்டேஜ் சொன்னாங்க. ஆண்டவர் வந்து இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராக சுத்தி திரிந்தார். நன்மை செய்கிறவர் மட்டுமே, 2000 வருஷத்துக்கு முன்பாக நமது ஆண்டவர் நன்மை செய்கிறவராக சுத்தி திரிந்தார். அப்பொழுது அவர் வந்து யூதேயா, கலிலேயா, கப்பர்நகும், எருசலேம், இந்த சுற்றி உள்ள அந்த எல்லா இடங்களிலும் எல்லா அற்புதங்கள் செய்தார், அடையாளங்கள் நடத்தினார். அப்போ மக்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் அவருக்கு பின்னால சென்றுகிட்டே இருந்தாங்களாம். ஏன்னா அவர்கிட்ட வந்து நிறைய நன்மைகளை அவர் அனுபவித்தார். அப்போ அவங்க என்ன அற்புதங்கள் செய்தார்? குருடர்கள் பார்வையடைந்தார்கள், சப்பானியில் நடந்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், ஊமையர்கள் பேசினார். அப்போ பிசாசு எல்லாம் அலறி ஓடினது. அப்ப எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, அவரிடத்தில் நன்மை கிடைக்கும் சொல்லிட்டு எல்லாரும் போனாங்க, எல்லாரும் போனாங்க. அப்ப அவர் வந்து, சிலர் வந்து இவரை வந்து யோவான் ஸ்நானகன் அப்படிங்கிறாங்க, சிலர் வந்து எலியா தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, சிலர் தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. பேதுரு இவர் வந்து நீர் கிறிஸ்துங்கிறாரு. பிசாசுகள், நீர் தேவனுடைய குமார அப்படின்னு சொல்ற அப்படி எல்லாரும் அவரை வந்து போட்டுறாங்க. அப்போ வேத வாரகர், பரிசேயர், சபை மூப்பர்கள், அந்த இதுல சர்ச்சில் இருந்தவங்க, அந்த ரோம பேரரசுல இருந்த ஒவ்வொருவரும் பொறாமை நிமித்தம், பொறாமை, அங்க இருந்து பொறாமை. நமக்கு இந்த மாதிரி பேர் பிரஸ்தாபம் இல்ல, ஒரு தச்சனோட மகனுக்கு இந்த பேர், இந்த பெரிய பேர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பொறாமை நிமித்தமா பலவிதமான குற்றச்சாட்டுகளை அவர் மேல் கொடுக்கறாங்க. பிரதர் சொன்னாங்க, நிறைய குற்றச்சாட்டுகளை கொடுக்கறாங்க. நியாயாசனத்துல முன்னாக நிறுத்தப்பட்டார் ஆண்டர், நியாயாசனத்துக்கு முன்னாக நிறுத்தப்பட்ட கடைசி பிளாத்து, பிளாத்துக்கு முன்னாக நிறுத்தப்படுறாரு. நிறைய குற்றங்களை சொல்றாங்க, தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்றான், நிந்திக்கிறான், பலவிதமான பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. சொன்ன உடனே பிளாத்து எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு, இவரிடத்துல ஒரு குற்றத்தையும் நான் காணேனே அப்படிங்கிறாரு. ஆனாலும் எல்லாரும் என்ன செய்ய, தூண்டி விடுறாங்களாம். அந்த வேத பாரகர், பிரதான ஆசாரியர், மக்களை ஒரு கூட்ட ஜனங்களை தூண்டி விடுறாங்க. அவர் கேராய தூண்டி விட்டு பொய் சாட்சி சொல்ல வைக்கிறாங்க. பொய் சாட்சி சொல்ல வச்சு இவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் கத்துறாங்க. கத்துன உடனே பரபாசை விடுதலை பண்ணுங்க, இயேசுவை சிலுவையில் அறைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ கலகம் அதிகமாயிருச்சு, கலகம் அதிகமாகுது. அதனால பிலாத்துக்கு வேற வழி கிடையாது, மக்களை திருப்திப்படுத்தும் வகையாக, பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு, மக்களை திருப்திப்படுத்தணும். அதனால அப்பதான் அவன் வந்து அந்த ஆட்சியில இருக்க முடியும், இல்லை ஆட்சி கலைக்கப்பட்டுரும். அதனால கழகம் வந்துருச்சுன்னா ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கும், அதனால தனக்கு அந்த பொசிஷன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சிலையில் அறைய ஒப்பு கொடுக்கறாங்க. அப்ப என்ன போர்ச்சேவர்கள் இழுத்துட்டு போறாங்க, இழுத்துட்டு போய் உட்கார வச்சு வாரினால அடிக்கிறாங்களாம். இப்ப ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, 150 ஆழமான காயங்களை உடம்புல இருந்துச்சான். முள்முடி சுட்டுறாங்க, முள்ள வந்து சும்மா வைக்கல, அடிச்சு என்ன செய்ய அப்படி பதிக்கிறாங்க. 17 சாப்பான முள்ளு வந்து அவருடைய தலையில வந்து குத்தப்பட்டிருக்கு. உடம்பெல்லாம் ரத்தம், உடம்பெல்லாம் ரத்தம். அவரை வந்து என்ன செய்யறாங்க, சிலுவை, பாரமான சிலுவை இழுத்துட்டு போக வைக்கிறாங்க. அந்த இவர் வந்து இயேசுவான அந்த ஆண்டவர், கிலோ வந்து 84 கிலோ. ஆனா அவர் சுமந்துட்டு போன அந்த சிலுவை வந்து 150 கிலோவும், 150 கிலோ. கபால ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுகிற கொல்கதா மலையில சிலுவையில அழையிறாங்க. கையில, கால ஆணி, அந்த ஆணி வந்து 8 இன்சஸ் அந்த அளவுக்கு ஆணி, ஒரு இவ்வளவு தடிமன் இருக்கும், ஒரு 3/4 இன்சஸ் வந்து தடிமன் உள்ள ஆணிய காலில் அடைகிறாங்க, கையில அடைகிறாங்க. 2 கல்ல மத்தியில அவரை அழைஞ்சி நிறுத்தி வைக்கிறாங்க. ஆண்டவர் வந்து ஒண்ணுமே சொல்லல, வாய திறக்கல, சுத்தி இருந்த மக்கள் அப்படி பாக்குற ஒண்ணு சொல்லல. அப்போ யாராவது மேல கரிசிலே உள்ளவர்கள், அன்புள்ளவர்கள், ஏக்கம் உள்ளவர்கள் யாராவது இருக்கிறாங்களா சுத்திய பாக்குறாரு. ஒருத்தர் இல்ல தூரமா அவருடைய தாய், அவருடைய தாயும் கிளியோப்பா மரியால் மரியா மரியால் கலிலேயாவிலிருந்து வந்த சில பெண்கள் தான் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஆண்டவர் மேல பிரியம் இல்ல, பெண்கள் மட்டும் அழுதுகிட்டு இருக்காங்க. அது சீசர் யாராவது இருக்காங்களான்னு பாக்குறாங்க. சீசர் யாரும் இல்ல, யாருமே இல்ல, எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ அவர் பாக்குறாரு, எல்லாம் கேலி பேசுறாங்க, பரிகாசம் பண்றாங்க. அந்த குடத்தை தான் பார்த்து சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்றாரு. தன்னை ஆணி அடித்தவர்களை பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி பிலாத்து தன்னை துப்பின, தன்னை பரியாசம் பண்ணின, கன்னத்தை அரைந்த, கொடுமைப்படுத்த வாடினால் அடித்தவர்களை பார்த்துதான் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அப்போ ஜபத்தை அப்படி எடுக்கிறார், ஒரு ஜபம், வேற வார்த்தையெல்லாம் இல்ல. ஆண்டரை நோக்கி, பிதாவை நோக்கி அவர் ஒரு ஜபமா சொல்றார், ஆண்டவரே பிதாவே இவர்களுக்கு மன்னிங்க, மன்னிப்பு. இது வந்து நமக்கு ஒரு படிப்பினை, நமக்கு ஒரு படிப்பினை. பாருங்க, இவரை வந்து குற்றமற்ற ஒரு ஆட்டுக்குட்டி, இவரை வந்து குற்றப்படுத்தி இருக்கிறாங்க, இவரை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து, ஆனாலும் மன்னிப்பின் ஜபத்தை ஏறெடுக்கிறார். இது வந்து நமக்கு ஒரு படிப்பினை. நாம எல்லாரும் யோசித்து பார்க்கணும், நமக்கு குற்றம் செய்யறவங்கள, நம்ம மேல வஞ்சனையா பொய் சாட்சி சொல்லி நம்மளை வந்து குற்றப்படுத்தினவர்களை அவங்க மன்னிப்பு கேட்பதற்கு முன்பாக நாம மன்னிக்கிறோமா அப்படிங்கறத நாம ஒரு விசை சிந்தித்து பார்ப்பது நமக்கு முக்கியம். அதாவது வட இந்தியாவில் ஃபாரின் கண்ட்ரில இருந்து வந்த ஒரு மிஷினரி கிரகாம் ஸ்டெய்ன்ஸ், அவங்க இருந்தாங்க, ஊழியம் செய்துகிட்டு இருந்தாங்க வட இந்தியாவில், வட இந்தியாவில் ஊழியம் செய்துட்டு இருந்தாங்க. அவருக்கு நிறைய சட்டணை இருந்தது, நிறைய மத தீவிரவாதிகள் நிறைய பேரு, நீ எதுக்கு அயல்நாட்டில இருந்து வந்து எங்க நாட்டு மக்களை நீ கிறிஸ்தவத்துக்குள்ள எப்படி நீ வழிநடத்தலாம், அயல்நாட்டு சாமியை நீ எப்படி நீ கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரையும் மைண்ட் பண்ணல, அவர் ஊழியம் செய்துட்டே இருந்தார். ஊழியம் செய்துட்டு இருந்துட்டு ஒரு நாள் நைட்டு கிரகாம் ஸ்டெய்ன்ஸ் தன்னுடைய ரெண்டு பிள்ளைங்களோட ஊழியம் செய்துட்டு நைட்டு திரும்பி வராரு. வரும்போது தாரா சிங் அப்படிங்கிற ஒரு மத தீவிரவாதி தன்னுடைய ஆட்களோட வர்றான். வந்து அந்த ஜீப்பை நிப்பாட்டி அவர் எல்லாரையும் கட்டி போட்டு, அந்த பிள்ளைகளையும் அவரையும் ஜீப்ல கட்டி போட்டு பெட்ரோல் வச்சு எரிச்சிட்டான். எரிச்ச உடனே அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கோர்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க. நிப்பாட்டின உடனே மீடியால எல்லாம் வந்து அந்த கிளாடிஸ், மிஸ்ஸஸ் கிளாடிஸ் ஸ்டெய்ன்ஸ் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுத்து, அம்மா என்ன உங்க கணவரையும் பிள்ளைகளையும் இப்படி தாராசிங் வந்து கொண்டுட்டார், என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க கேட்கும் போது, அந்த அம்மா தாராசிங் யாருன்னு தெரியாது, அவங்க எதுக்காக என்னுடைய கணவரையும் என் பிள்ளைகளையும் கொண்டாங்கிற காரியமே எனக்கு தெரியாது தெரியாது அதனால நான் அவரை மன்னிச்சிட்டேன், நான் அவரை மன்னிச்சிட்டேன், என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறது என்னுடைய விருப்பம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். பாருங்க, அது ஃபுல்லா, அதாவது உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் இந்த பேச்சு பயங்கரமா பேசப்பட்டது, எல்லா பத்திரிகையிலேயும் வந்தது. பாருங்க, அவ்வளோ பெரிய தவறு இழைத்த அவனை நான் மன்னித்தேன் அவங்க சொன்னாங்க. பாருங்க, அவங்க நிரூபிச்சாங்க, கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து அவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஊழியத்தை செய்த அவர்கள் நிரூபித்தார்கள், நான் மன்னிக்கிறேன், மன்னிப்பு நான் மன்னிச்சிட்டேன். அப்போ இயேசுவானவர் காட்டிய வழியில அவங்க நடந்தாங்க, அவங்க நடந்தாங்க. பாருங்க, நானும் இவ்வளவு பேசுறேன். நான் பாருங்க, ஒருத்தர் ஒரு பொண்ணு ஏதோ சில காரியத்தினால அவங்களோட பேசல, பேசும்போது அப்ப நானும் சரி பேசலன்னா பேசாம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அவளுக்கு நான் ஜபம்தான் பண்ணுவோம். அப்போ ஒரு நாள் வந்தா, ஒரு நாள் வந்து முட்டி போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டா. மன்னிப்பு கேட்ட உடனே நான் மன்னிச்சிட்டேம்மா, அப்புறம் சகஜமா பழகணும், சகஜமா பழக ஆரம்பிச்சாச்சு. அப்போ அப்பதான் இந்த வார்த்தைகளை நான் தியானிக்கும் போது, ஒருத்தர் மன்னிப்பு கேட்பதற்கு முன்பாக நாம் மன்னிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு தத்துவம் எனக்குள்ள புரிஞ்சது. இனிமேலாவது யாருமே ஒரு தவறு நமக்கு இழைக்கும் போது மன்னிக்க, அதாவது அவங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்பாக நாம மன்னிக்கிறோமா அப்படிங்கறத சிந்திச்சு பார்க்கணும். குடும்பங்கள், இந்தியா இந்தியாவில் பல குடும்பங்கள்ல குடும்பங்கள் வந்து சிதைந்து போயிருக்கு, சேர்ந்து போயிருக்கு. ஏன்னா கணவன் செய்த தவற மன்னியாத மனைவி, மனைவி செய்த தவற மன்னியாத கணவன், பெற்றோர் செய்த தவற மன்னியாத பிள்ளைகள், பிள்ளைகள் செய்த தவற பண்ணியாத பெற்றோர், அதனால குடும்பங்கள் வந்து பிளவுபட்டு போயிருக்கு. குடும்பங்கள்ல, கிறிஸ்தவ குடும்பங்கள்ல மன்னிப்பு இருக்கும் போது, அந்த மன்னிப்பு வந்து சபைக்கு வருது. எல்லா குடும்பங்களையும் மன்னிக்கிறாங்க. அப்போ இந்த சபைகள்ல ஏதாவது குற்றமோ பரிகாசம் பண்றாங்களோ, நம்ம குற்றப்படுத்தும் போது நம்ம மன்னிச்சிடறோம். அப்ப சபைகள்ல பிளவு வராது. எல்லா சபைகளும் மன்னிப்பு இருக்கும் போது ஒரு பிளவு வராது. அப்போ அந்த சபைகள்ல இருந்து சமுதாயத்துக்கு போகுது அந்த மன்னிப்பு. சமுதாயத்துல சீர்கேடுகள் எதுவும் வராது. அதனால அதற்கு காரணம் கிறிஸ்தவராகிய நம்ம மன்னிக்கணும். குடும்பங்கள்ல யாரு என்ன தவறு செய்தாலும் மன்னிக்க கற்றுக்கொள்ளணும், மன்னிப்பு கற்றுக்கொள்ளணும். குடும்பத்தை விட்டு அடுத்தவர்கள் நம்ம தப்பு பண்ணும்போது அவர்களுக்காக அமைதியா ஜெபம் மட்டும் செய்யணும். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் சொல்லுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால பழி வாங்கணும். அவங்க இது மாதிரி பேசிட்டாங்க, கண்டிப்பா ஒரு நாள்னாலும் ஒரு நாள் அப்படி பேசுவேன், அவளை தண்டிப்பேன், ஏதாவது யாருக்கு முன்னாலே நான் சொல்லுவேன், சொல்லி காட்டுவேன். அதெல்லாம் வேண்டாம். நம்ம ஒதுங்கி என்ன செய்யணும், அவளுக்காக நம்ம ஜபிப்பது நம்மளோட கடமை. நம்ம சபையில, எங்க சபையில ஒரு ஃபேமிலி இருந்தது. அம்மா அப்பா ரெண்டு பிள்ளைங்க, ஒரு பையன். பையனை வந்து சர்ச்சு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், சிஎஸ்ஐ ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவங்களுக்கு நல்ல பெண் எடுத்தாங்க, நல்ல வசதியான வீட்டு பெண்ணு. அப்போ வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஏத்த இயர்ரிங் வச்சிருந்தா. அப்போ ஒரு நாள் அவ பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ரெண்டு பேரும் மேல பாக்குறாங்க, பச்சை கலர் ஸ்டட்டை பாக்குறா இல்ல காணோம். அப்போ காணோம் காணோம் தேடுறாங்க, தேடிட்டு அப்போ இவ சொல்றா, வேற யாரும் இல்ல, நீங்க எடுத்திருக்க மாட்டீங்க. இந்த வீட்டுல வந்து எடுக்கணும், உங்க அம்மா தான் எடுத்திருக்கணும், உங்க அம்மாவை தவிர வேற யாரும் இல்ல, உங்க அம்மா எடுத்துக்கணும், உங்க அம்மாவை நீங்க கேளுங்க. இவன் யோசிச்சான், நீ கேட்டுதான் ஆகணும், அது என்ன இருக்கிற நம்ம வீட்டுல வந்து ஒரு காரியம்னாக்கா அது யாரு, பெண்கள் தான் என்ன செய்வாங்க, உங்க அப்பா செய்திருக்க மாட்டாரு, உங்க அம்மா தான் எடுத்திருப்பாங்க, கேளுங்க. உடனே பையன் யோசித்து பார்க்கவே இல்லை, நம்ம வளர்த்து ஆளாக்கன்னா நம்ம தாய நம்ம குற்றப்படுத்துறமே நான் யோசிக்கவே இல்லை. பைய அம்மா அந்த மனைவி வந்து தேடிக்கிறதுக்கு தெரியும், நீங்க தான் எடுத்திருக்கீங்க, எங்க வச்சிருக்கீங்க, ஒத்துட்டீங்களா, கொடுத்து முதல்ல கொடுத்துருங்க. படிச்ச பையன் வேலை பாக்குறான், அந்த தாய் ஒண்ணுமே சொல்லல, அழுதாங்க. ஒண்ணுமே யார்ட்டையும் ஒண்ணுமே பேசல, போய் அழுதாங்க, தனியா அழுதாங்க. ஐயோ த பையன் மருமக சொல்றத அவங்க எடுக்கல, பையன் வந்து குற்றப்படுத்திட்டானே, அழுதாங்க. அப்படி பரவுச்சு, இந்த நியூஸ் பரவுச்சு. பரவன உடனே சபைக்கு வந்தது, ஐயர் மூலம் ஐயருக்கு வந்தது. அப்பா அந்த அம்மாவை கூப்பிட்டு, அம்மா நான் வந்து ஏன்னா அவர் கரஸ்பாண்டன்ட் சர்ச்சு ஸ்கூலுக்கு, அவர் தான் கரஸ்பாண்டன்ட். அப்ப அவர் கேட்கிறாரு, நான் வந்து பையனையும் மருமகளை கூப்பிட்டு கண்டிக்கிறேன், அது எப்படி சொல்லலாம். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா கேட்டுறாதீங்க, கேட்டாதீங்க, என் பையன் தானே, என் மருமக தானே, நான் மன்னிச்சிட்டேன் ஐயா, நான் மன்னிச்சிட்டேன், கேட்காதீங்க, என் குடும்பம் உடஞ்சு போயிடக்கூடாது. பாருங்க, அந்த அவங்க அந்த தீர்மானம் எடுத்ததுனால பையனும் மருமகளும் மாற்றப்பட்டாங்க. ஒரு நல்ல குடும்பமா, ஒரு ஐக்கியமா இருந்தது, மற்றவர்களுக்கு சாட்சியா வாழ்ந்து காட்டினாங்க. பாருங்க, இப்போ குடும்பங்கள்ல மன்னிப்பு தேவை, மன்னிப்பு தேவை. குடும்பத்தை விட்டு அடுத்த காரியங்கள்ல நாம வந்து என்ன செய்யணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். அத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அதான் மன்னிப்பின் ஜெபம். அந்த பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே எனக்கு விரோதமா சகோதர குற்றம் செய்தா எத்தனை தடவை மன்னிக்கணும். அப்போ கேக்க சொல்றாரு, 70 தடவை. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், வாழ்நாள் முழுக்க, வாழ்நாள் முழுக்க நீ மன்னிச்சுக்கிட்டே இருப்பா, அதுதான் ஆண்டவர் சொல்றது. வாழ்நாள் முழுக்க நீ மன்னித்துக் கொண்டே இரு, அதான் ஆண்டவர் சொல்ற தீர்ப்பு. அப்போ இந்த காரியம் ஜோமா சொல்றாரு, ஆண்டவரே பிதாவே உங்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே, அத்த நாமளும் அந்த ஜபத்தை நம்ம ஏறெடுக்கணும். அவர் வந்து சொல்றார் மத்தேயு 5:54 இயேசு சொல்றார், உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜோமண்ணுங்கள் என்று சொல்லி தம் வாழ்நாள்ல நிரூபித்து காட்டினார், அதைத்தான் அந்த படிப்பினைய நமக்கு வந்து முதல் வசனமா சொல்லி இருக்கிறாரு சிலுவையில. அதை நாம கடைபிடிப்போம். இந்த நாள்ல எதை எது விடுவோம், எல்லாம் விட்டுட்டு மன்னிப்பு, மன்னிப்பை மட்டும் நாம பிடிச்சி ஆண்டவரின் பிள்ளைகளாக நம்ம அபியாசப்படுத்திக் கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசித்து வழிநடத்தும் பரலோக தந்தையே, அப்பா இந்த மன்னிப்பின் ஜெபத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா, கற்றுக் கொடுத்தீங்க. குடும்பங்கள்ல ஒருத்தரை ஒருத்தர் நாங்கள் தாங்கவும், நாங்கள் சகிப்புத்தன்மையோடு இருக்கவும், பெருமை அகந்த எல்லாவற்றையும் விட்டு தகப்பனே ஒருவருக்கு ஒருவர் கர்த்தாவ புத்தி சொல்லி, கர்த்தாவ ஐக்கியத்தை நாங்கள் வளர்த்து, கர்த்தாவே இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற பிரஜைகளாக இருக்க நாங்கள் பாதப்படியிலே வருகிறோம் ஐயா. கர்த்தாவே இந்த மன்னிப்பு எங்களுக்கு கர்த்தாவே தேவை சாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த மன்னிப்பை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு தகப்பனே, உள்ளத்திலிருந்து நாங்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தகப்பனே, நாங்களும் மற்றவர்களுக்கு அதை கர்த்தாவே அப்பியாசப்படுத்த எங்களுக்கு பூரண கர்த்தாவே ஞானத்தை கட்டளையிட வேண்டுமாய் கூட கஞ்சின்றோம். மீட்பரையசியில் உள்ள ஜெபங்களே நல்ல பிதாவே.